لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بعد فقد قال الله تعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم مفتاح الجنة أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா, சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஜாஹிதீன்கள், நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மஃஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ, அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, உன்னதமான ஜும்ஆவுடைய அதிகாலை பொழுதிலே கண்விழிக்க செய்த அல்லாஹ் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்திலே எம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த இடத்திலே எம்மை ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒரு குறுகிய கால வாழ்க்கை எங்களுக்கு தந்து இந்த உலகத்திலே அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறார். குறுகிய கால வாழ்க்கை என்று சொல்லுகின்ற போது பல துன்பங்களும் இன்னல்களும் மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய விடயங்களும் நிறைந்து குவிந்து காணப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் அன்றாடம் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் எச்சந்தர்ப்பத்தில் நாம் இருந்தாலும் எம்மை படைத்த இறைவனை நாம் மறந்துவிடக் கூடாது, மறந்துவிடவும் வேண்டாம் என்பதுதான் அல்லாஹினுடைய கட்டளையும் அல்லாஹ் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பதும் அதுவைத்தான். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், நான் எதையெல்லாம் பேசுகின்றோனோ அவையெல்லாம் அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறான், நான் எங்கு செல்லுகிறேனோ அல்லாஹ் எல்லாவற்றையும் அவதானித்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு சிந்தனையோடு ஒரு முஸ்லீம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படித்தான் வாழவும் வேண்டும். அப்படியான ஒரு இறை சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ்விடத்திலே இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலே நல்லதொரு வரவேற்பை பெறும் என்பதில் எந்த ஐயமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபித்தோழர் அபு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே பார்க்கிறார்கள். பார்த்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழரிடத்திலே கேட்கிறார்கள், யா அபா ஹாரிதா கைஃப அஸ்பஹ்தல் யௌம், என் அருமை தோழரே, இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இரவையிலே உறக்கத்திற்கு செல்லுகிறோம், நன்றாக ஆழமாக அமைதியாக உறங்குகிறோம், காலையிலே கண் விழிப்பது என்ன ஒரு கேள்வியா, ஒரு ஆச்சரியமா, இதில் என்ன விடயம் இருக்கிறது என்று நாங்கள் எல்லாம் யோசிப்போம். பல ஆழமான கருத்துக்களை உள்ளடங்கி இந்த கேள்வியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழரிடத்திலே கேட்கிறார்கள். கைஃப அஸ்பஹ்தல் யௌம், என்னருமை தோழரே, இன்று நீங்கள் எவ்வாறு காலையிலே கண் விழித்தீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். நபி தோழர் அபூ ஹாரிதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், ஒரு உண்மையான முஃமீனாக இன்று காலையிலே நான் கண் விழித்தேன் நபியே நாயகமே என்று அபூ ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருடைய கேள்விக்கு இந்த பதிலை சொல்லுகிறார்கள். எவ்வளவு ஒரு அழகான பதில் என்று சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த கேள்வி எங்களிடத்தில் யாராவது ஒருவர் கேட்பாரே என்றால் நாம் இந்த பதிலை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு பிள்ளையிடத்திலும் தாயும் தகப்பனும் கேட்க வேண்டும், இந்த காலை பொழுது நீங்கள் எவ்வாறு அடைந்தீர்கள் என்று. தங்களிடத்திலே கல்வி கற்கின்ற மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் கேட்க வேண்டும் என்று காலையிலே எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று. அந்த அளவுக்கு ஒரு நாளினுடைய வெற்றியை ஆரம்பிக்கின்ற அதிகாலை பொழுதை தீர்மானிக்கின்ற சக்தி அல்லாஹ் எங்களுடைய கையிலே தான் தந்திருக்கிறார். ஒரு நாளினுடைய வெற்றியை நம்முடைய கையிலே நாம் தீர்மானிக்கின்ற சக்தி நம்முடைய கையிலே இருக்கிறது. ஒரு நாளினுடைய அபாக்கியத்தை, ஒரு நாளினுடைய நஷ்டத்தை, துர்பாக்கியத்தை, சம்பாதிக்கின்ற வழியை தெரிவு செய்கின்ற முறையும் அதுவும் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. இந்த இரண்டு விதமான வழிகளில் ஓர் வழியை தெரிவு செய்கின்ற உரிமையை, கடமையை அல்லாஹ் மனிதனுடைய கையிலே தான் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த கேள்வியை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் தன்னுடைய தோழரை பார்த்து, இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள். அந்த சஹாபி சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, நானோ அல்லாஹுவை புகழ்ந்த நிலையில், அல்லாஹுவை புகழ்ந்து நாவார மனநிறைவோடு அல்லாஹுவை புகழ்ந்த நிலையில் இன்று காலையிலே கண் விழித்தேன் நபியே நாயகமே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடவில்லை. மீண்டும் கேட்கிறார்கள், என் அருமை தோழரே, உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது என்று நபிகளார் இரண்டாவதாக கேள்வி கேட்கிறார்கள். ஈமானை பற்றி கேட்கிறார், எதனை காட்டுவது, எவ்வளவு காட்டுவது, எதனை காட்டி என்னுடைய கல்விலே உள்ளத்திலே ஈமான் இருக்கிறது என்று நபிகளாரிடத்திலே நான் நிரூபித்து காட்ட முடியும். ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்றல்லவா? என்னுடைய ஈமானை பற்றி நபி அவர்கள் கேட்கிறார்களே, நான் எப்படி சொல்ல முடியும்? அபூ ஹாரிதா ரலியல்லாஹு அன் அறிவார்ந்த, அறிவு முதிர்ச்சியை பெற்றுக்கொண்ட ஒரு சஹாபி, ஓர் அறிஞர், பெருமகனாக திகழ்ந்தவர்கள் மதீனத்துடைய மண்ணிலே ஓர் அழகான ஆழமான பதிலை சொல்லுகிறார்கள். ஒரு அற்புதமான பதில் தான். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபியே நாயகமே, என்னுடைய ஈமானை பற்றி அல்லவா நீங்கள் கேட்டீர்கள். நான் தொழுகைக்காக முசல்லாவில் நின்றால் என்னுடைய அரசுடைய ரஹ்மானுக்கு முன்னால் நான் கைகட்டி கொண்டு நிற்பதை போன்று உணர்கிறேன் நபியே நாயகமே. என்னுடைய இரண்டு கண் குழிகளும் என்னை படைத்த ரப்பை பார்க்காவிட்டாலும், என்னை படைத்த ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற யோசனையோடு சிந்தனையோடு நான் முசல்லாவிலே தக்பீரை கட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் யாருக்கு முன்னால் நிற்கிறேன்? அரசுடைய ரஹ்மானுக்கு முன்னால் அல்லவா நிற்கிறேன். ஆட முடியுமா, அசைய முடியுமா? என்னுடைய கண் விழிகள் ஆங்காங்கே புதினங்களை பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? என்னை என்னுடைய ரப்பு உற்று நோக்கி அவதானித்துக் கொண்டிருக்கிறானே என்ற சிந்தனையோடு, ஆவலோடு நான் முசல்லாவிலே நிற்கிறேன். அதனால் என்னுடைய உள்ளமும் நடுங்குகிறது, உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படித்தான் நபியே நாயகமே நான் நிலையிலே நின்று கொண்டிருக்கிறேன். மீண்டும் சொன்னார்கள், நபியே நாயகமே, என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற எண்ணத்தோடு தான் நான் ஒவ்வொரு தொழுகையும் நிறைவேற்றுகிறேன். நாம் இன்று காலையிலே பஜ்ர தொழுகையை நிறைவேற்றினோம். இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நாம் வருவோமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஜும்ஆவுக்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். அசர் தொழுகைக்கு நாம் ஹயாத்தோடு இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் இந்த அமல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஜும்ஆ நாம் ஹயாத்தோடு இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது இதனை சாதகமாக பயன்படுத்துகின்ற நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த தோழர் இதனைத்தான் சொல்லுகிறார், நபியே நாயகமே, நான் முசல்லாவிலே தக்பீரை கட்டினால் என்னுடைய அரசுடைய ரஹ்மானுக்கு முன்னால் நான் கைகட்டி நிற்பதை போன்று உணர்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற எண்ணத்தோடு நான் தொழுவதனால் என்னுடைய உள்ளமும் நடுங்குகிறது, உடம்பும் நடுங்குகிறது. நபியே நாயகமே, நிலையில் இருந்து நான் ருக்குவுக்கு சென்றால் என்னுடைய ரப்பை நாவார நான் புகழ்கிறேன், சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக் அல்லாஹும்ம அஃபிர் லீ, சுப்பூஹும் குத்தூஸும் ரப்புல் மலாயிக்கத்தி வர்ரூஹ். புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸ், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ருகூஇல் இந்த தஸ்பீஹுகளை ஓதி ஓதி படைத்த ரப்பை துதிபாடி இருக்கிறார்கள். சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் ருகூஇல் இருந்து என்னுடைய தலையை உயர்த்த மனமில்லாமல் என்னுடைய ருகூஇ நான் நீளமாக்கிக் கொண்டிருக்கிறேன். நபியே நாயகமே, ஏன் தெரியுமா? ருகூஇல் இருக்கின்ற போது சுவர்க்கவாதிகளை பார்ப்பதை போன்று நான் உணர்கிறேன். அதனால் என்னுடைய தலையை ருக்கோயில் இருந்து உயர்த்துவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்னுடைய தஸ்பீஹுகளை கொண்டு என்னுடைய நாவை நான் ஈரமாக்கிக் கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார்கள். சுஜூதுக்கு சென்றால் நரகவாதிகளுடைய அழுகை சத்தம் என்னுடைய காதிலே கேட்பதை போன்று உணர்கிறேன். நபியே நாயகமே, அதனால் என்னுடைய தலையை சுஜூதில் இருந்து உயர்த்துவதற்கு விருப்பம் இல்லாமல் அந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதிலேயே என்னுடைய சுஜூதை நான் நீளமாக்கிக் கொண்டிருக்கிறேன். நபியே நாயகமே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அவர்கள், முதன் முதலாக சுவனத்தின் கதவை தட்டக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நபியாக வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு துஆவிலும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கக்கூடியவனாக இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் ஏழு தடவைகள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்பார்கள். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ், கொடிய நரகத்திலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை நீ பாதுகாப்பாயாக. ஏழு முறைகள் அதிகாலை வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்பார்கள். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், ஏழு முறைகள் கேட்கிறார்கள். அதே போன்று மகரிபுடைய மாலை வேளையிலும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், யா அல்லாஹ், கொடிய நரகத்திலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நரக நெருப்பிலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், பாதுகாப்பு தேடுகிறார்கள். மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா வஅஊது பிக்க மினன்னார், இறைவா, உன்னிடத்தில் உயர்ந்த சுவன பாக்கியத்தை நான் கேட்கிறேன், கொடிய நரகத்திலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பையும் கேட்கிறேன். இரண்டு விடயங்களை ஒரே துஆவில் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். யா அல்லாஹ், கொடிய நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பதோடு உயரிய சுவர்க்க பாக்கியத்தை உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் எந்த அமலை வைத்து நாம் திருப்தி அடைய முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள். ரமலான் வந்தது, பள்ளிகள் சப்புகள் நிறைந்து காணப்பட்டது. இன்றைய நிலைமையை கவனித்து பார்த்தீர்களா? பள்ளிகள் எல்லாம் வெறிச்சோடி காணப்படுகிறது, சப்புகள் எல்லாம் காய்ந்து காணப்படுகிறது, மக்களை பள்ளியின் பக்கம் காண முடியவில்லையே. இதுதான் எங்களுடைய போலித்தனமான வணக்கமா? ரமலானில் மாத்திரம்தான் அல்லாஹ் எங்களை உற்று நோக்கி எங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறானா? ஏனைய 11 மாத காலங்களில் எப்படியாவது வாழ்ந்து கொள்ளுங்கள், எங்காவது சென்று விட்டு அடுத்த ரமலானுக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் நீண்ட நெடிய கைத்திலே அல்லாஹ் எங்களை விட்டு வைத்திருக்கிறானா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மௌத்துக்கு முன்னால் தானே தொழ முடியும், மௌத்துக்கு முன்னால் தானே சதக்கா கொடுக்க முடியும், மௌத்துக்கு முன்னால் தானே 4 பேருடன் நல்ல பேச்சுக்களை பேச முடியும். மௌத்து வந்து விட்டால் ஒன்றை நம்மால் செய்ய முடியாது. அந்த மௌத்துக்கு முன்னால் இந்த கடமைகளை நீங்கள் செய்வீர்களையானால் நிச்சயமாக சிரித்த முகத்தோடு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்பதில் இந்த சந்தேகம் கிடையாது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அந்த சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் சுஜூதுக்கு சென்றால் நரகவாதிகளுடைய அழுகை சத்தத்தை என்னுடைய காதுகளால் கேட்பதை போன்று உணர்கிறேன் நபியே நாயகமே. அதனால் அந்த கொடிய நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், சுவர்க்க பாக்கியத்தை கேட்கிறேன். இப்படித்தான் என்னுடைய தொழுகையும் ஈமானும் இருக்கிறது என்று அபு ஹாரிஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளை பார்த்து சொன்னபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை தோழரே, உங்களுடைய ஈமானிய தராதரம் எனக்கு தெரியாதா? உங்களுடைய நாவிலிருந்து இந்த பதிலை நான் எதிர்பார்த்தேன். இந்த உம்மத்துக்கு, இந்த சமூகத்தினருக்கு அறிவிப்பதற்காக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எங்களுடைய நெஞ்சுகளிலே கையை வைத்து கேளுங்கள், ஒவ்வொருவரும் சுய விசாரணை கேளுங்கள், சுய விசாரணையை கொண்டு நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இன்று காலையிலே நான் ஒரு முஸ்லீமாக கண்விழித்தேனா அல்லது முஸ்லீம் அல்லாத நிலையிலே நான் இன்று காலையிலே கண்விழித்தேனா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தெரியுமா? ஆழமாக ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இரவு நேரத்தில் உறங்க செல்லுகின்ற வேளையிலே ஷைத்தான் அவனுடைய தலைமாட்டு கருகாமையிலே வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறான். அந்த மனிதரை பார்த்து சொல்லுகிறான், மனிதா, நீ நன்றாக உறங்குவாயாக, ஆழமாக உறங்குவாயாக, இன்று இரவு உனக்கு ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கிறது, நீ நன்றாக உறங்குவாயாக என்று சொல்லிக்கொண்டே அந்த மனிதனுடைய தலையின் மீது அல்லாஹ் அந்த ஷைத்தான் மூன்று முடிச்சுக்களை போட்டு விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு மனிதனுடைய இரவு நேரத்திலும் தூக்கத்திலும் ஷைத்தான் மூன்று முடிச்சுக்களை ஒவ்வொரு நாளும் போடுகிறான், கட்டுகிறான். இந்த மூன்று முடிச்சுக்களையும் கலட்டுகின்ற, அவிழ்க்கின்ற முறையையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக சொல்லித் தந்தார்கள். எப்படி கலட்ட வேண்டும் தெரியுமா? அதிகாலை வேளையிலே கண் விழித்ததற்கு பிறகு, தூக்கம் என்பதே ஒரு மரணம் தானே, அந்த மரணத்திலிருந்து எனக்கு மீண்டும் உயிரை மீட்டித் தந்த இறைவா, உனக்கே புகழனைத்தும் என்று எந்த மனிதன் அதிகாலை வேளையிலே கண் விழித்து குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த ரப்பை சுக்குர் செய்கிறானோ, புகழ்கிறானோ, ஷைத்தான் போட்ட முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உதவெடுக்கிறான் தொழுகைக்காக, உதவெடுக்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் போட்ட இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகைக்காக முசல்லாவிலே வந்து நின்று தக்பீர் கட்டுவதற்காக ஆயத்தமாகிறான், தக்பீர் சொல்லுகிறான், அல்லாஹு அக்பர் என்று தொழுகை ஆரம்பிக்கிறான், ஷைத்தான் போட்ட மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரண ஷைத்தன், இப்போது இந்த மனிதன் காலை வேளையிலே உற்சாகத்தோடு இருக்கிறான், சுறுசுறுப்போடு இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்ரிஹா, அதிகாலை வேளையிலே கண் விழித்தேன், அல்லாஹ்வை புகழ்ந்த நிலையில், யாரெல்லாம் இப்படியாக அதிகாலை வேளையிலே தொழுத நிலையில் அன்றைய காலையின் விவகாரங்களை, அன்றைய நாளினுடைய வேலைகளை, தொழில்களை, நிலைமைகளை ஆரம்பிக்கிறார்களோ, இப்பேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ், அதிகாலை பொழுதிலே நீ வரக்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த துஆவிற்கு நாங்கள் ஆளாக கூடாதா? அல்லாஹனுடைய தூதர் கேட்டார்களேயா, அல்லாஹ் அதிகாலை வேளையில யாரெல்லாம் அல்லாஹை புகழ்ந்த நிலையில், தொழுத நிலையில் அவர்கள் அவர்களுடைய விவகாரங்களை, வேலைகளை, அவர்களுடைய முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்களோ, அப்பேற்பட்ட ஒவ்வொருவருக்கும் யா அல்லாஹ் நீ வரக்க செய்வாயாக, அல்லாஹுடைய தூதர் துஆ செய்தார்களே, இந்த கணவனாக ஆணாக நான் இருக்க கூடாதா? இந்த துஆவிற்கு பாத்திரமானவளாக என்னுடைய மனைவி, என்னுடைய பெண் பிள்ளைகள் ஆகக்கூடாதா? என்னுடைய பாடசாலைக்கு செல்லக்கூடிய பிள்ளை செல்வங்கள் இந்த துஆவிற்கு ஆளாக கூடாதா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. யாரெல்லாம் காலை வேளையிலே கண் விழித்து இந்த துஆவை ஓதாத நிலையிலும், இப்படியான அமல்களை செய்யாத நிலையிலும் யார் ஒருவர் காலை பொழுதை அடைந்தார்களோ, அவர்கள் ஷைத்தானுடைய மூன்று முடிச்சுக்களோடு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய நாளே அவர்களுக்கு நஷ்டத்திற்குரிய நாள், தரித்திரியம் பிடித்த நாள், துர்பாக்கியம் நிறைந்த நாள். தொட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் தோல்வியிலே வந்து அடைகிறது. நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான், சோம்பேறியாக தவிக்கிறான். எதில் முயற்சி செய்தாலும் அது கை கூடாமல் தோல்வியிலே கை நஷ்டத்தோடு அவன் தலையிலே கையை வைத்துக் கொண்டு சொத்துக்களையும் குடும்பத்தையும் இழந்தவனைப் போல வீட்டை விட்டு ரோட்டுக்கு வந்து அலைந்து கொண்டிருக்கிறான். ஏன்? அன்றைய நாளினுடைய ஆரம்பமே அவனுக்கு தோல்விதானே பெருமக்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ ஜிம்மத்தில்லா. காலை வேளையிலே சுபஹ யார் இந்த மனிதன் சுபஹ தொழுகையை தவற விட்டு விடாமல் தொழுது கொள்கிறானோ அன்றைய மாலை நேரம் வரைக்கும் அவன் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலே இருக்கிறான். அல்லாஹ் அவனை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் ஏற்று இருக்கிறான். வீட்டை விட்டு வெளியேறுகின்ற நேரத்திலே அவன் துஆ ஓதுகிறான். தன்னுடைய வலது காலை வெளியே வைத்து செல்லுகையில் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அவன் மீதே என் விவகாரங்களையும் விடயங்களையும் பொறுப்பு சாட்டியவனாக நான் வெளியேறுகிறேன் என்று அல்லாஹின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து பொறுப்பு சாட்டியவனாக வலது காலை வெளியே வைத்து இந்த துஆவை ஓதிக்கொண்டு செல்லுகிறான். மலக்குமார்கள் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார்கள், அடியானே நீ அல்லாஹுடைய பாதுகாப்பிற்குள்ளே வந்து விட்டாய், உன்னுடைய விடயங்கள் எல்லாம் இலகுவாக்கப்பட்டு விட்டது, உன்னுடைய ஈமானுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்ற பதிலை அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவன் வீட்டை விட்டு வெளியேறுகிறான், அல்லாஹ்வுடைய நேரடியான பாதுகாப்பில் இருக்கிறான் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். எந்த மனிதன் சுபஹுடைய தொழுகையை தொழாமல் வீட்டிலிருந்து புறப்படுகிறானோ அவர்களுடைய வேலைகளுக்காக அவர்களுடைய முயற்சிகளில் ஈடுபடுவதற்காக இவர்கள் ஷைத்தானுடைய நண்பர்களாக செல்லுகிறார்கள், மூதேவிகளாக துர்ப்பாக்கியசாலிகளாக பாவிகளாக வீட்டை விட்டு செல்லுகிறார்கள். எவ்வளவு அழகாக உடுத்திருந்தாலும் பார்ப்பதற்கு அழகாக வசீகரமாக இருந்தாலும் அல்லாஹுடைய பார்வையில் இவர்கள் ஷைத்தானுடைய சிறுநீரை சுமந்த நஜீஸ்காரர்களாக அசுத்தவாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு நாளினுடைய கயிறுகளை நலவுகளை தீர்மானிக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் எங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறான். சிந்தித்து பார்ப்போம், ஜும்ஆவுக்காக அழகாக உடுத்து குளித்து வந்திருக்கிறோம், சப்புகளிலே உட்கார்ந்திருக்கிறோம், இன்று அதிகாலை ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுத நிலையில் எத்தனை மக்களாக நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். மேற்கூறிய விடயங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆழமாக அகலமாக சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் எங்களுடைய வாழ்க்கை நாம மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், நாம நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் வேறு யாராலும் நம்முடைய வாழ்க்கை மாற்றிக்கொள்வதற்கு அவகாசம் தர மாட்டார்கள், மாற்ற முடியாது. அப்படியாக மாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தான் அல்லாஹ் அருளறைந்த ரமலானை எங்களுக்கு தந்தான். அது கடந்து சென்று விட்டது. எங்களுடைய ரமலான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு வெளிப்படையான அடையாளங்கள் ஒன்று என்ன தெரியுமா? ஐந்து நேர தொழுகைக்காக பாங்கு ஒலிக்கின்ற நேரத்திலே ஒரு மனிதன் அனைத்து விவகாரங்களையும் அப்படியே போட்டு விடுகிறான், வீட்டை விட்டு வெளியேறுகிறான், கடையை மூடுகிறான், தொழுகைக்கு வருகிறான், அனைத்து விவகாரங்களை வந்த அந்த இடத்திலே அப்படியே போடுகிறான். என் உலக விவகாரமா அல்லாஹுடைய கடமையா இரண்டையும் அவன் சிந்திக்கிறான். என் உலக விவகாரங்கள் அப்படி இருக்கட்டும், அல்லாஹுடைய கடமைக்குத்தான் முதலுரிமை முதலிடம் என்ற எண்ணத்தோடு ஒருவன் ஓடுகிறான், தொழுகிறான். அவன் வீட்டில் இருந்தாலும் சரி, காட்டில் இருந்த சரி, வயலில் இருந்தாலும் சரி, தொழுகைக்குரிய நேரம் வந்து விடுகிறதா அந்த இடத்திலேயே தொழுது கொள்ளுங்கள். இருவர் மூவராக நீங்கள் இருக்கிறீர்களா, தனித்து தொழுவதை விட்டுவிட்டு ஜமாஅத்தாக தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? இன்ஷா அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கத்தினுடைய திறவுகோலை அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் உங்களுடைய கைகளிலே தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, எங்களிடத்தில் இருக்கின்ற பழக்கம் என்ன தெரியுமா? துஹரையும் தொழுவார்கள், அசரையும் தொழுவார்கள், மகரிபையும் தொழுவார்கள். நம்மில் பல பேர் இஷா தொழுவதிலே பொடுபோக்காளர்களாக இருக்கிறார்கள், சுபஹ் தொழுவதிலே சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற சுத்த முனாஃபிக் நயவஞ்சகன் யார் தெரியுமா? யாருக்கு சுபஹ் தொழுவதும் யார் ஒருவருக்கு இஷா தொழுவதும் கஷ்டமாக சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கையிலே சுபஹும் இஷாவும் தப்பிவிடுகிறதோ அவர்கள் தான் என்னுடைய சமூகத்திலே சுத்த முனாஃபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சிந்தித்து பார்ப்போம், உண்மையான தொழுகையாளியாக நான் இருக்கிறேனா? உண்மையான தொழுகையாளியாக இருக்கிறேனா? அல்லது நேரம் கிடைக்கின்ற போது வந்து சுஜூது செய்து விட்டு செல்லுகிறேனா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் சென்ற வேளையிலே நரகத்தின் பல காட்சிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்கிறார்கள். ஒரு காட்சியை பார்க்கிறார்கள், ரொம்ப அகோரமான காட்சி அது.
சில மக்கள் பெரும்பெரும் கற்களை தூக்குகிறார்கள், சில மக்களுடைய தலைகள் மீது போடுகிறார்கள். அந்த கல்லினுடைய விசை, அதனுடைய பாரம், அது வருகின்ற வேகம், அந்த மக்களுடைய தலை அப்படியே சுக்கு நூறாகி சிதறி விடுகிறது, சிதைந்து விடுகிறது. மக்கள் அப்படியே உருக்குலைந்து விடுகிறார்கள். அவனுடைய தலையில் விழுந்த கல் அப்படியே அவனை சுக்கு நூறாக்கிவிட்டு ஒரு பள்ளத்தை நோக்கி உருண்டோடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த உருண்டோடுகின்ற கற்களை எடுத்துக் கொள்வதற்காக அந்த மலக்குமார்கள் மீண்டும் பள்ளத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அந்த கற்களை எடுத்துக் கொண்டு வந்து மீண்டும் அவருடைய தலைக்கு அருகாமையிலே கொண்டு வருகின்ற வேளையிலே என்ன ஆச்சரியம், சிதைந்து போன அவர்களுடைய தலைகள் பழையவாறாக ஒட்டி விடுகிறது. மீண்டும் அந்த கற்களை போடுகிறார்கள். ஒவ்வொரு கல்லும் விழுகின்ற வேளையிலே நெருப்பில் விழுந்த புழுக்களை போல துடியாய் துடித்து அலறி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காட்சியை பார்க்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் இவர்களுக்கு இப்படியான கொடுமையான வேதனை அளிக்கப்படுகிறது? சுகமான தொழுகையை சுமையாக தலைக்கு மேலால் அவர்கள் பார்த்தவர்கள் இவர்கள், தொழுகைக்குரிய நேரத்தில் தொழாத சோம்பேறிகள் இவர்கள். அதனால் தான் தொழுகைக்குரிய நேரம் வருகின்ற வேளையிலே பள்ளிகளிலே அதான் ஒலிக்கின்ற வேளையிலே காதால் கேட்பார்கள், தங்களுடைய முகத்தையும் முதுகையும் அப்படியே திருப்பிக் கொள்வார்கள். சோம்பேறித்தனத்தின் காரணமாக வீடுகளிலே இருப்பார்கள், எந்த விதமான காரணமும் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் தொழுகைக்குரிய நேரம் வந்து விடுகிறதா, தொழுகையை தொழாத சோம்பேறிகளாக இருக்கிறார்களே, அவர்களுக்குரிய தண்டனை தான் இது என்று அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டதாக புகாரியிலே இந்த ஹதீஸை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுடைய தூதர் மீண்டும் சொல்லுகிறார்கள், மன் தரக்க ஸலாத முதஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், எந்த மனிதன் வேண்டுமென்றே ஒரு தொழுகையை விட்டு விடுகிறானோ அவன் காஃபீராகி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த காஃபீர் என்ற வார்த்தையை விட இன்னும் ஒரு வார்த்தை இந்த மக்கள் மீது சூட்டப்பட வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். காஃபீர் என்றால் யார்? அல்லாஹ்வை ரப்பாக ஏற்க மறுத்தவர்கள், அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய நபியாக ஏற்க மறுத்தவர்கள், அல்லாஹுடைய கிதாப் இந்த வேத வாக்கியத்தை அல்லாஹுடைய வேதமாக ஏற்க மறுத்தவர்கள், ஈமானுடைய நிழலே சுவையை படாதவர்கள், இந்த குஃப்ரியத்திலே வாழக்கூடிய குஃபார்களை பார்த்துத்தான் அல்லாஹு தஆலா பலவாறான எச்சரிக்கைகளை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகை இல்லையா அவன் காவியராகி விட்டான். ஒரு முஸ்லீமை பார்த்து நாம் முஸ்லீம் என்று சொல்லுகிறோம், அவனுடைய தொப்பியை வைத்து, தாடியை வைத்து, அழகான ஆடைகளை வைத்து, முஸ்லீம்களான பெயர்களை வைத்துக் கொண்டிருப்பதனால் இவர்களை நாங்கள் முஸ்லீம்கள் என்று வெளிப்படையாக முஸ்லீம் பட்டியலிலே நாம் சேர்த்து வைத்திருக்கிறோம். எத்தனையோ பெயர் முஸ்லீம்களாக பெயர்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், உள்ளத்தால் அல்லாஹுடைய பார்வையிலே காபீர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு காபீருக்கும் உள்ள வித்தியாசம் அடையாளம் என்ன தெரியுமா? யார் ஒருவர் ஐங்கால தொழுகையை பேணுதலாக நேரம் தவறாமல் சரியாக தொழுது வருகிறானோ அவன் உண்மையான முஸ்லீம். யார் ஒருவன் தொழுகைக்குரிய நேரம் வந்தும் தொழவில்லையோ அவன் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து கொண்டு காபீராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாங்கள் நடந்து செல்லுகின்ற இந்த பூமி, இந்த மண் எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, மனிதா என்னுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு நாள் நீ வரத்தான் போகிறாய். கபரி எங்களை பார்த்து பேசுகிறது, ஒரு நாள் என்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ வரப்போகிறாய். எவ்வாறு உன்னை கவனிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் கவனித்துக் கொள்கிறேன். மன்னரை எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது, நான் யார் தெரியுமா? மன்னரை எங்களை பார்த்து கேட்கிறது, இந்த மண் இந்த பூமி எங்களை பார்த்து கேட்கிறது, நான் யார் தெரியுமா? நான் தனிமையின் வீடு, யாருக்குமே உதவி செய்ய முடியாத ஆழமான வீடு. நான் யார் தெரியுமா? புழுக்களும் விஷஜந்துக்களும் பூச்சிக்களும் நிறைந்த ஒரு ஆழமான குழி நிறைந்த பூமி தான் நான். என்னிடத்திலே வருகின்ற வேளையிலே இந்த பூமியின் மீது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய கடமைகளையும் மறுத்து மறந்து வாழ்ந்தார்களே, இந்த பாவிகளை பார்த்து அது மிகவும் அகோரமான முறையிலே எச்சரிக்கை செய்கிறது. ஒரு நாள் பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இதே ஒரு ஆயத்து வருகிறது, யௌமைதின் துஹத்திது அக்பாரஹா, இதனுடைய கருத்து என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அதனுடைய தமிழ் கருத்து என்ன? நாளை கியாமத்துடைய நாளையில் இந்த பூமி அல்லாஹ்வோடு பேசும், அந்த கியாமத்துடைய நாளையிலே இந்த பூமி அல்லாஹோடு பேசும். மல் அக்பார், இந்த செய்திகள் என்ன? இந்த பூமி அல்லாஹ்விடத்தில் அப்படி என்னதான் பேச போகிறது? என் அருமை தோழர்களே, உங்களுக்கு தெரியுமா, அந்த சஹாபா சமூகம் சொன்னார்கள், நபியே நாயகமே, இதற்கான கேள்வியும் எங்களுக்கு தெரியாது, பதிலும் தெரியாது, நீங்களே சொல்லுங்களே நபியே நாயகமே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் யார் ஒருவன் எந்த இடத்தில் ஒரு நன்மையை செய்கிறானோ அந்த பூமியின் அந்த இடம் நாளை கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த மனிதன் ஒருவன் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு தனக்கு தெரியாத இடங்கள் தானே என்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யார் ஒருவன் பாவம் செய்கிறானோன், அநியாயம் செய்கிறானோன், அந்த மனிதனுக்கு எதிராக அவன் பாவம் செய்த இடம் இருக்கிறதே அந்த மண்டும் அந்த நிலமும் நாளை கியாமத்துடைய நாளில் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் தொழுகின்ற வேளையில் அது ஃபர்தாக இருக்கலாம், சுன்னத்தான தொழுகைகளாக இருக்கலாம், நீங்கள் தொழுகின்ற வேளையிலே உங்களுடைய இடங்களை மாற்றி மாற்றி தொழுது கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, நாளை கியாமத்துடைய நாளையில் நீங்கள் சுஜூது செய்த ஒவ்வொரு இடமும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்காக சாட்சி சொல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஃபர்தான தொழுகையை பற்றி நாம் பேசுகிறோம், சுன்னத்தான தொழுகைகளிலும் நாங்கள் முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். சுபகு தொழாமல் படுக்கின்ற ஒருவனை பார்த்து நீ தஹஜ்ஜத்து தொழு என்று சொல்ல முடியாது, அவனை பார்த்து சொல்ல வேண்டும் பரலான தொழுகையை தொழுது கொள் என்றுதான் சொல்ல முடியும். சுபகையை தொழாமல் படுக்கின்ற ஒருவனை பார்த்து நீ அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு எழுந்து தஹஜ்ஜத்து தொழு என்று அவனை பார்த்து சொல்லுகின்ற வேளையிலே அவன் ஒரு செவிடனாகத்தான் இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீடுகளிலே பெண்கள் தொழவில்லையோ, எந்த வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படவில்லையோ, அந்த வீடுகள் பாழடைந்த வீடுகள், நாசமடைந்த வீடுகள், ஷைத்தான்கள் வாழுகின்ற வீடுகள், அங்கே கஷ்டம் வரும், துன்பங்கள் இருக்கும், பிணிகள் இருக்கும், எவ்வளவு தான் உழைத்தாலும் சம்பாதித்தாலும் வருகின்ற வழி தெரியும், அது போகின்ற வழி தெரியாது, சிம்மதி நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை அந்த குடும்பமும் அந்த சமூகம் சந்திப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழாத மனிதனுக்கு இறங்குகின்ற சாபம், அல்லாஹ்வுடைய லானத் அவனுடைய அயல் வீட்டுக்காரர்களையும் பாதிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் தொழுகிறேன், என்னுடைய மனைவி தொழுகிறாள், என்னுடைய பிள்ளைகள் தொழுகிறார்கள், என்னுடைய அயல் வீட்டுக்காரன் தொழவில்லையா, அங்கேதான் அல்லாஹ்வுடைய ஆபத்தை நிறைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழாத மனிதனின் மீது இறங்குகின்ற அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய லானத் 160 வீடுகளை பாதிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அயல் வீடு என்றால் யார், வலப்பக்கமாக 40 வீடு, இடப்பக்கமாக 40 வீடு, முன்னால் 40, பின்னால் 40, ஆக மொத்தம் 160 வீடுகளையும் ஒரு தொழாத மனிதனுக்கு இறங்குகின்ற அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபம் பாதிக்கும் வந்து அடையும். அவன் தொழுதானா இல்லையா, நல்லவனா கெட்டவனா, கியாமத்தில் தான் தீர்ப்பளிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாப்பா உம்மா தொழுகிறார்கள், அடுத்த அறையிலே மகளும் மருமகனும் சுபகில்லாமல் ஆழமான உறக்கத்திலே இருக்கிறார்கள், 7 மணி, 8 மணி, 6:30, 7 மணிக்கு எழும்புகிறார்கள், சுபகுடைய தொழுகை இல்லை, தாயும் தகப்பனும் தப்பித்துக் கொள்கிறார்கள், ஆனால் அனைவரையும் அல்லாஹ்வுடைய சோதனை என்கின்ற அந்த நெருக்கடியில் அவர்கள் பீடிக்கப்படுவார்கள். அவர்கள் தொழுததன் காரணமாக ஆகிராவில் இன்ஷா அல்லாஹ் தப்பித்துக் கொள்ளுவார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சில மக்கள் குடும்பத்தார்கள் சுவர்க்கம் நுழைவதற்காக சுவர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்வார்கள், சந்தோஷமாக செல்வார்கள், இந்த மக்களுடைய முகத்தை பார்க்கின்ற வேளையிலே மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக பிரகாசத்தோடு சில மக்கள் சுவர்க்கத்திற்குள்ளே சிரித்துக் கொண்டு மகிழ்ச்சியோடு செல்லுவார்கள். செல்லுகின்ற வேளையிலே ஒரு நரகத்தை பார்ப்பார்கள், மிகவும் கொடுமையான நரகம், அதுதான் சக்கர் என்கின்ற நரகம். அந்த நரகத்திற்குள்ளே அப்படி எட்டி பார்ப்பார்கள், அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் அதற்குள்ளே வேதனை செய்யப்படுவார்கள், உறவினர்களான நண்பர்கள் வேதனை செய்யப்படுவார்கள், சகோதரர்கள் இருப்பார்கள், அயல் வீட்டுக்காரர்கள், இப்படி நெருங்கிய மக்கள் சிரித்து பழகிய மக்கள் எல்லாம் அந்த சக்கர் என்கின்ற அந்த வேதனை நிறைந்த அந்த நரகத்திற்குள்ளே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். இந்த சுவர்க்கம் நுழைகின்ற மக்கள் அந்த மக்களை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் எல்லாம் எங்களோடு ஒன்றாக வாழ்ந்த மக்களே, நீங்கள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தார்களே, நீங்கள் ஏனப்பா இந்த சக்கர் என்கின்ற வேதனைக்குள்ளே அகப்பட்டு மாட்டுக்கொண்டு கஷ்டப்படுகிறீர்கள். தாயின் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்பார்கள். அந்த பிள்ளைகளும் உறவினர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன தெரியுமா? லம் நகும் மினல் முஸல்லீன், தொழுகைக்குரிய நேரத்திலே நாங்கள் தொழவில்லை, அதனால் நாங்கள் இந்த சக்கருக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் தொழுகைக்குரிய நேரத்தில் தொழுததன் காரணமாக இந்த சக்கர் என்ற நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்து சுவர்க்கத்திற்கு அனுப்பியிருக்கிறான். தொழாமல் இருந்ததனால் இந்த நரகத்தை நாங்கள் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வேறு யாரும் அல்ல, அயல் நாடோ அயல் வீட்டோ அயல் நகரத்திலோ கிராமத்திலோ வாழக்கூடிய மக்கள் அல்ல, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எங்களுடைய உறவினர்கள் தொழாதவர்களாக இருப்பார்கள் என்றால் இந்த சக்கர் என்கின்ற வேதனைக்குள்ளே இவர்கள் மாட்டுண்டு சிக்குண்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு அந்த கொடிய நரகத்திற்குள்ளே வேதனை செய்யப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறேன். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஜும்ஆவுடைய நாளையிலே நாங்கள் அதிகமாக ஓதுகின்ற ஒரு சூரா தான் தொடரில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், சில மக்களுடைய முகங்கள் நாளை கியாமத்துடைய நாளையிலே பதக்கத்தினாலும் அச்சத்தினாலும் பயத்தினாலும் சில மக்களுடைய முகங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும், பார்ப்பதற்கு பயமாக இருக்கும், அந்த அளவுக்கு கருப்பாகி சில மக்களுடைய முகங்கள் பயத்தினால் மக்களுடைய முகங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும். ஏன் தெரியுமா? இந்த மக்கள் உலகத்திலே பாவம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள், அல்லாஹுடைய கடமையை உதாசீனப்படுத்தியவர்கள், அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றாத பாவிகளுடைய முகத்தை நாளை கியாமத்துடைய நாளையிலே பார்ப்பதற்கு பயமாக இருக்கும். இவர்கள் எப்படியான நிலைமையில் இருப்பார்கள் தெரியும், கடுமையாக மலமளவன கொதிக்கின்ற குடிநீர், கொதிநீர் இவர்களுக்கு பானமாக கொடுக்கப்படும். குடிப்பதற்கு அவர்கள் முகத்தின் அருகிலே கொண்டு செல்லுவார்கள். அந்த உஷ்ணத்தின் வெப்பத்தின் அகோரத்தின் காரணமாக அவர்களுடைய முகத்தில் இருக்கின்ற சதைகள் அனைத்தும் அப்படியே கரைந்து விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனை குடிப்பதற்கு மறுப்பார்கள். பலவந்தமாக குடிக்க கொடுக்கின்ற வேளையிலே அவைகள் சூட்டின் காரணமாக அவர்களின் குடல்கள் எல்லாம் அப்படியே வெந்து விடும் என்று அல்லாஹு தஆலா பிரிதொரு ஆயத்திலே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படியான ஒன்று இரண்டல்ல பலவாறான குர்ஆனுடைய வசனங்கள் இப்படியான தொழாத மக்களை பார்த்து எச்சரிக்கை செய்கிறது. எங்களுடைய உடம்பிலே சுகம் இருக்கும் போது மாத்திரம் தானே தொழ முடியும், எங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய முடியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகின்ற வேளையிலே மலம் கழிக்க செல்ல முடியாது, ஜலம் கழிக்க செல்ல முடியாது, பசிக்காக ஒரு பிடி உண்ண முடியாது, தாகிக்கின்ற தண்ணீருக்காக ஒரு மிடர் எடுத்து குடிக்க முடியாது. அந்த நிலைமைக்கு நாங்கள் ஆளாகிவிட்டால் எப்படி நாம் சுஜூது செய்ய போகிறோம்? எப்படி நாம் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு செல்ல போகிறோம்? அந்த நிலைமை எங்களுக்கு வருவதற்கு முன்னால் எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற ஆரோக்கியம் கெட்டு நாம் ஒரு நாள் மூலையிலே சென்று நோயாளியாக முணுமுணுத்துக் கொண்டிருப்பதற்கு முன்னால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலே சுஜூது செய்வதிலும் ருக்ஊ செய்வதிலும் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுவதிலும் மக்களோடு அன்பாக இன்முகத்தோடு புன்முறுவலோடு பேசுவதிலும் எங்களுடைய வாழ்க்கையை நாம் கழிப்போமே ஆகியிருந்தால் நாங்கள் ஒரு நாள் கபருக்கு செல்லுகின்ற வேளையிலே என்னுடைய மனைவி என்னுடைய மௌத்தை பார்த்து அழுவாள், என்னுடைய மனைவியுடைய அழுகை அழுகை அல்ல, என்னுடைய பிள்ளைகள் தகப்பனுடைய மௌத்தை நினைத்து அழுவார்கள், அது உண்மையான அழுகை அல்ல. கணவன் மனைவி என்ற பிரிவினால் மனைவி அழுவாள், பிள்ளை பாசத்தினால் பிள்ளைகள் பெற்றோரை இழந்து அழுவார்கள். யாரோ ஒருவர், முன்பின் தெரியாத ஒருவர், குடும்ப நெருங்கிய உறவினர் அல்லாத ஒருவர் என்னுடைய மௌத்தை நினைத்து கவலைப்படுகிறார், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார். ஒரு சாலிஹான மனிதனை நாம் இழந்து விட்டோம், நல்ல மனிதன் சாலிஹான மனிதன் இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஜன்னத்திலே ஒரு இடத்தை வைக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். மதீனாவிலே ரசூலுல்லா ஒரு நாள் ஒரு நோயாளியை தரிசிக்க செல்லுகிறார்கள். அங்கே சென்ற போது சற்று வேளையிலே அந்த மனிதர் வபாத் ஆகிவிட்டார். குளிப்பாற்றினார்கள், கபனித்தார்கள், மஸ்ஜித் நபவியில் கொண்டு வந்து தொழுவிப்பதற்காக வைக்கிறார்கள். தொழுகை நடைபெற்று முடிகிறது. நான்காவதாக நல்லடக்கம் செய்வதற்காக ஜன்னத்தில் பக்கீக்கு கொண்டு செல்லுகிறார்கள். நல்லடக்கம் செய்து விட்டார்கள். ஜனாதாவுடைய கடமை நிறைவேற்றதற்கு பிறகு வந்தவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் கைலாக கொடுக்கிறார்கள். முஹானகா முசாபகா செய்கிறார்கள். அல்லாஹு அஜ்ரக் வஹ்சன அஸாத் வஃஃபர லிமயீதிக். மய்யத்துடைய வீட்டாருக்காக செய்கின்ற துஆ, அல்லாஹ் உங்களை விட்டு பிரிந்த அந்த மய்யத்துடைய பாவங்களை மன்னிப்பானாக, உங்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை தருவானாக, உங்களுடைய பிரிவினால் நீங்கள் துயரிலே கவலையிலே இருப்பதனால் அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான கூலியை தருவானாக என்பது அதனுடைய அர்த்தம் கருத்தாக இருக்கிறது. சஹாபாக்கள் எல்லாம் அந்த மையவாடியிலிருந்து ஒவ்வொருவராக பிரிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று தூரம் நடந்து வருகிறார்கள். சில சஹாபாக்கள் சிறு சிறு குழுக்களாக கூட்டங்களாக அந்த மையத்தினுடைய வாழ்க்கை நிலவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மையத்தினுடைய வாழ்க்கையின் நிலவுகளை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக காது தாழ்த்தி கேட்டுக் கொண்டிருந்த நபியவர்கள் அவர் மீது கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தூரத்திலே வந்தார்கள். இன்னும் ஒரு மையத்தை பார்க்கிறார்கள். அந்த மையத்தை பார்த்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் இன்னும் ஒரு பக்கம் இருக்குமா இல்லையா, கருப்பு பக்கம், செய்த பாவங்கள், அராஜகங்கள், அநியாயங்கள். ஒருவன் பாவம் செய்கிறான், அநியாயம் செய்கிறான், இந்த பூமிக்கே பாரமாக வாழ்கிறான். இந்த மனிதன் ஒரு நாள் கண்ணை மூடிவிட்டால் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள், அயலவர்கள், ஊர் மக்கள் நிம்மதி அடைகிறார்கள். இவ்வளவு நாட்களும் எங்களுக்கும் இந்த பூமிக்கும் தொந்தரவாக இருந்த ஒரு பாவி சென்று விட்டான், இப்போதுதான் அப்பா எங்களுக்கு நிம்மதி என்று நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள். இந்த நிலைமைக்கு நாங்கள் யாரும் ஆளாகிவிடக்கூடாது. ஒரு உண்மையான மூமின் இந்த பூமியில் மரணிக்கின்ற வேளையில் தான் இந்த உலகம் அழுகிறது. இந்த உலகம் அழுகிறது, இந்த உலகம் கவலைப்படுகிறது. இப்படியான ஒரு மூமியான நிலையிலே இந்த பூமியை விட்டு நாம் செல்ல வேண்டும். எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை விட்டு விட்டு நாம் செல்ல வேண்டும். யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்திய நிலையில், நோகடித்த நிலையில், நம்முடைய மௌத்தை நினைத்து இந்த உலகத்திலே யாரும் நிம்மதி அடையக்கூடாது, யாரும் சந்தோஷம் அடையக்கூடாது. நமக்காக துஆ செய்யக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் ஒரு ஜனாசாவை பார்க்கிறார்கள். அந்த மனிதனுடைய கெட்ட பண்புகளை பற்றி, இவன் இப்படி இப்படி எல்லாம் வாழ்ந்தவனே, இவன் இப்படி இப்படி எல்லாம் ஏசினவனே, வாழ்க்கையின் பாவத்தின் பக்கங்களை பேசுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கும் ஒரு வார்த்தை பேசவில்லை. வஜபத், கடமையாகி விட்டது என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள். நல்லவரை பார்த்து சொன்னார்கள் வஜபத் என்று, கெட்டவரை பார்த்து சொன்னார்கள் வஜபத் என்று. இந்த வார்த்தையின் ஆழம் சஹாபாக்களுக்கு புரியவில்லை. சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள், நான் வஜபத் என்று சொன்னேனே, அதனுடைய விளக்கம் என்ன? அல்லாஹு ரசூலுஹு அலம், நபியே நாயகமே, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தானே தெரியும், எங்களுக்கு தெரியாது, சொல்லுங்களேன் கேட்போம் நபியே நாயகமே. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை, ஒரு நல்ல மனிதனை பற்றி நீங்கள் மௌத்தானதற்கு பிறகு அவர் ஒரு சாலிஹான மனிதர், நல்ல மனிதர் என்று நீங்கள் எல்லாம் பேசினீர்களே, உங்களுடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு அல்லாஹ் அந்த மனிதனை நல்லவனாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சுவர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதன் நல்லவனாக வாழ்கிறான், சமூகமும் குடும்பமும் ஊர் மக்களும் அவரை நல்லவனாக ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ஊர் மக்களே, குடும்பமே இவனை நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அருஷுடைய ரஹ்மானாகிய நான் எவ்வாறு இவனை ஒரு கெட்டவனாக பாவியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? நானும் இவனை நல்லவனாக ஏற்றுக்கொண்டேன், இவனுக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது என்ற கருத்தை தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இரண்டாவதா மனிதனை பார்த்து நபியவர்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? அந்த மனிதனுடைய மௌத்தை நினைத்து அவனுடைய வாழ்க்கையே கருப்பாக இருந்தது, அவனுடைய உள்ளமும் கருப்பாக இருந்தது, நலவு என்றால் என்னவென்று கூட தெரியாது. இந்த மனிதன் சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் பல தொந்தரவுகள் செய்து வாழ்ந்த மனிதன் மரணித்து விட்டான். அவனுடைய கெட்ட பண்புகளை பற்றி சமூகம் பேசுகிறார்கள். இந்த மனிதனை பார்த்து நபியவர்கள் சொல்லுகிறார்கள், வஜபத், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குடும்பமும் சமூகமும் இவனை ஒரு கெட்டவன், கெட்டவன், பாவி, அநியாயக்காரன் என்று பேச பேச அல்லாஹ்வும் அவனை ஒரு கெட்டவனாக ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை வாஜிபாக்கி விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதல்ல கேள்வி, நாம் எப்படி வாழ்ந்துவிட்டு அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். ஒரு நாள் எங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது, எங்களை நாலு பேர் சுமக்கத்தான் போகிறார்கள். அந்த நாளையில் நாங்கள் குளிக்க மாட்டோம், எங்களை இரண்டு பேர் வந்து குளிப்பாட்டுவார்கள். அந்த நாளையில் நாங்கள் எந்த ஒரு அழகான தூய்மையான வெண்ணிறமான ஆடைகளையும் நாம் அணிய மாட்டோம். நம்முடைய உடலுக்கு நாலு பேர் ரெண்டு பேர் வந்து அணியத்தான் போகிறார்கள். நம்மை நாலு பேர் சுமப்பார்கள், நாம் தொழுதோமோ இல்லையோ நம்மை நாலு பேர் நாலு சப்புகள் இந்த தொழுவிக்க போகிறார்கள். இந்த நிலைமை வருவதற்கு முன்னால் எங்களுடைய நீண்ட நெடிய பயணம் இன்னும் இன்ஷா அல்லாஹ் காத்திருக்கிறது. அந்த பயணத்திற்காக நல்ல முறையிலே கச்சிதமாக செயல்பட வேண்டிய ஒரு காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம். கடந்த காலம் கடந்து விட்டது. அஃல்லாஹு அம்மா ஸலஃப், கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் ஒரே ஒரு நிவாரணி தீர்வாக தௌபாவை வைத்திருக்கிறான். ஒரு கணவன் செய்கின்ற தவறு பாவம் மனைவிக்கு தெரியாது, ஒரு மனைவி செய்கின்ற தவறு பாவம் அட்டூழியம் கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகள் செய்கின்ற அடாவடித்தனங்கள் பாவங்கள் அநியாயம் பெற்றோருக்கு தெரியாது, எம்மை படைத்து ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கு தெரியும். தொழுவோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். யா அல்லாஹ், யா ரப்பி, யா ரஹ்மான், அல்லாஹ்விடத்தில் ஒரு சொட்டு கண்ணீர், அச்சத்தினால் பயத்தினால் அழுது கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். நான் ஒரு முஸ்லீம் என்பதற்கு அடையாளம் என்னுடைய பெயர் மாத்திரமல்ல, என்னுடைய தாடி மாத்திரமல்ல, என்னுடைய நீளமான ஜுப்பா மாத்திரமல்ல, ஐந்து நேரம் நான் தொழுகின்ற சுஜூது செய்யக்கூடிய மனிதன் அவன்தான் உண்மையான தொழுகையாளிக்குரிய அடையாளம். நான் அன்றாட முஸ்லீமாக இருக்கிறேனா அல்லது வாராந்த ஜும்ஆ முஸ்லீமாக இருக்கிறேனா சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா நாட்களையும் எல்லா காலங்களையும் வீணாக கழித்து விட்டோம். சந்தர்ப்பத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு இனியாவது நாம் முயல்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக.